الحمد لله الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن نبينا محمدا عبده ورسوله، وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وعلى الثلاثة الذين خلفوا حتى إذا ضاقت عليهم الأرض بما رحبت وضاقت عليهم أنفسهم وظنوا أن لا ملجأ من الله إلا إليه ثم تاب عليهم ليتوبوا إن الله هو التواب الرحيم. صدق الله العظيم. لو لقيت بريك فالبارك قل لكم رب العالمين الله فيك ولنيتم ثلاث سلام. لو لقيت بريك فالبارك قل لكم அல்லாஹுவின் அடியாராகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியூன்கள், தபவு தாபியீன்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹுவை ஏற்று வாழ்கின்ற அனைத்து முஃமின்கள் மீதும் உண்டானவர்கள். அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழும்போது எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து தக்வா செய்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பாடுகளுக்கும் வசிய செய்து கொள்கிறேன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா தன்னுடைய அவன் படைத்த காலங்களில் மாதங்களில் சிறந்த நான்கு மாதங்களில் ஒரு மாதமாகிய ரஜதுடைய மாதத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, இந்த ரஜபுடைய மாதம் வரலாற்றிலே மிக முக்கியமான நிகழ்வுகளை, சம்பவங்களை, அற்புதங்களை, அதிசயங்களை உள்ளடக்கிய ஒரு மாதமாக இந்த ரஜபுடைய மாதம் வரலாற்றிலே பேசப்படுகிறது. அந்த அடிப்படையில் அல் குர்ஆன் இந்த ரஜபுடைய மாதத்தில் நடைபெற்ற மிக முக்கியமான நிகழ்வு ஒன்றை குறிப்பிடுகிறது. ரஜபுடைய மாதத்தில் பல வரலாற்று நிகழ்வுகள் நடந்திருந்தாலும் கூட, பல அதிசயங்கள் நடந்திருந்தாலும் கூட, குர்ஆனில் அல்லாஹ் மிக முக்கியமான ஒரு நிகழ்வை, முக்கியமான ஒரு சம்பவத்தை இந்த ரஜபுடைய மாதத்தோடு அல்லாஹ் சம்பந்தப்படுத்தி பேசுகிறார். அதே நேரத்தில் குர்ஆனுக்கு அடுத்ததாக இந்த உலகத்தில் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நூல் புகாரி என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் கிரந்தம். அந்த ஹதீஸ் கிரந்தத்தில் மிக நீளமான, மிக விசாலமான ஒரு சம்பவமாக, ஒரு ஹதீஸாக இந்த ரஜபுடைய மாதத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்வு, ஒரு சம்பவம் பேசப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அதுதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக செய்த போர். ஹிஜ்ரி 9 ஆண்டு 12,000 சஹாபாக்களோடு, 12,000 சஹாபாக்களோடு இஸ்லாமிய மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக, ஷாம் தேசம் இஸ்லாமிய தேசமாக மாற வேண்டும் என்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை தயார் செய்து தபூக் என்று சொல்கிற மதீனாவிலிருந்து 900 கிலோமீட்டர்களுக்கு துளைவாக இருக்கின்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வாழ்வில் செய்த மிக நீளமான பயணம், மிக தூரமான பயணம் தபூக் என்று சொல்கிற ஒரு பிரதேசம், ஒரு ஊருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்காக வேண்டி தயாராகினார்கள். இந்த சம்பவம் குர்ஆனில் பேசப்படுகிறது. ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் பேசப்படுகிறது. அந்த சம்பவத்துடைய படிப்பினைகள் குர்ஆனில் பேசப்படுகிறது. அந்த சம்பவம் இந்த ரஜபுடைய மாதத்தில் தான் நடைபெற்றது. கண்ணியமானவர்களே, அது நீண்ட சம்பவம், குறுகிய நேரத்துக்குள்ளால் அதை பேச முடியாது.
வெறுமனே புகாரியில் வரக்கூடிய அந்த ஹதீஸை மாத்திரம் மொழிபெயர்ப்பதற்கு ஒரு மனிதியானத்துக்கு மேலே தேவைப்படும். குறுகிய நேரத்துக்குள்ளால் அந்த மாதத்தில் நடைபெற்ற அந்த சம்பவத்தில் மிகச்சிறிய படிப்பினைகள் இருக்கின்றன. முஸ்லிம்களுக்கு தேவையான படிப்பினைகள் மும்மாதிரிகள், அதில் ஒரு சில படிப்பினைகளை இந்த குத்துபாவில் ஞாபகப்படுத்தலாம் என்று நான் எதிர்பார்த்திருக்கிறேன். அல்லாஹ்வுடைய நன்மையார்களே, முதலாவது படிப்பினை, ஒரு முஸ்லிம் ஒரு நல்ல விடயத்தை செய்கின்ற சந்தர்ப்பம் அவருக்கு கிடைத்தால் அதை பிற்போட கூடாது. நல்ல விடயங்களை செய்கின்ற சந்தர்ப்பம் கிடைத்தால் செய்ய வேண்டும், செய்ய வேண்டிய நாளில் செய்ய வேண்டும், செய்ய வேண்டிய நேரத்தில் செய்ய வேண்டும். அது தப்பி போய்விட்டால் ஒரு முஸ்லிம் கை சேதப்படுவார், கவலைப்படுவார், பிரச்சனைகளுக்கு முகம் கொடுப்பார், சில நேரத்தில் சோதிக்கப்படுவார். கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த போர் செய்வதாக இருந்தாலும் திடீரென்று தான் செய்வார்கள், திடீரென்று அறிவித்தல் விடுவார்கள். இஸ்லாத்தை தாக்குவதற்காக இவர்கள் வருகிறார்கள், நாம் தயாராக வேண்டும் என்று திடீரென்று தயாராகுவார்கள். ஆனால் தபூக்குடைய போருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மாத காலமாக சஹாபாக்களை தயார்படுத்தினார்கள், சஹாபாக்களுக்கு ஞாபகம் ஊட்டினார்கள், ஒரு மாத காலம் நேரம் கொடுத்தார்கள். கண்ணியமானவர்களே, அந்த நேரத்தில் 80க்கும் மேற்பட்ட மதீனாவில் தன்னை முஸ்லீம்களாக அடையாளப்படுத்திக் கொண்டு வாழ்ந்த முனாபிக்கீன்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பொய் காரணங்களை சொல்கிறார்கள். எங்களுக்கு வர முடியாது, எங்களுக்கு வறுமை, எங்களுக்கு நோய், எங்களுக்கு பிரச்சனை என்று பொய்யான காரணங்களை சொல்லி தப்பிக் கொள்கிறார்கள், காட்டுப்போக்குகளை சொல்கிறார்கள். இணைமன் அல்லாவுடைய நேரத்தில் அவர்களில் மூன்று சஹாபாக்கள் குர்ஆன் அந்த மூன்று பேர்களையும் பேசுகிறது, அலத்தலாசா பேரை சொல்லவில்லை, மூன்று பேர்கள் என்று அல்லாஹ் பேசுகிறார். ஒருவர் மிக முக்கியமான சஹாபி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்கத்துக்கு விவசாயிகள் உதவி இருக்கிறார்கள், தொழிலாளிகள் உதவி இருக்கிறார்கள், ஏழைகள் உதவி செய்திருக்கிறார்கள், படித்தவர்கள் உதவி செய்திருக்கிறார்கள், பாமரர்கள் உதவி செய்திருக்கிறார்கள், செல்வந்தர்கள் உதவி செய்திருக்கிறார்கள். இவ்வாறாக தன்னுடைய பேச்சாற்றலின் மூலம், தனக்கு அல்லாஹ் வழங்கியிருந்த மொழி ஆற்றலின் மூலம், தனக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய இலக்கண இலக்கிய ஆற்றலின் மூலம், கவிதைகளின் மூலம், பாடல்களின் மூலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செய்தவர்கள், இஸ்லாத்தை பாதுகாத்தவர்கள், இஸ்லாத்துக்கு சாதகமாக இஸ்லாத்தை புகழ்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து நபி அவர்களுடைய மார்க்கத்தை புகழ்ந்து அல்லாஹ்வை புகழ்ந்து கவி படித்த சஹாபாக்கள், நபிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அவர்களுடைய புலவர்கள், கவிஞர்கள் என்று வர்ணிக்கப்படக்கூடிய மூன்று சஹாபாக்கள், அதில் ஒருவர் தான் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, இரண்டாவது அப்துல்லாஹி இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு, மூன்றாவது ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த மூன்று சஹாபாக்களும் தனக்கு வழங்கப்பட்ட கவி ஆற்றல், பாடல்களை இயற்றுவது, கட்டுவது, அதன் மூலமாக இஸ்லாத்தையும் நபி அவர்களையும் அல்லாஹையும் புகழ்வது, இவர்களில் ஒருவர் தான் கஅப் இப்னு மாலிக். எந்த காரணமும் இல்லாமல் அந்த யுத்தத்துக்கு போகாமல் கலந்து கொள்ளாமல் அவர்கள் மதீனாவிலே இருந்து விடுகிறார்கள். இரண்டாவது சஹாபி ஹிலால் இப்னு உமையா, பத்ர் யுத்தத்திலே கலந்து கொண்ட சஹாபி. மூன்றாவது சஹாபி முராரத் இப்னு ரபியா. இந்த மூன்று பேர்களையும் குர்ஆன் பேசுகிறது. கண்ணியமானவர்களே, மூன்று பேர்களும் அந்த யுத்தத்தில் கலந்து கொள்வதற்கான வசதி வாய்ப்போடு, உடல் ஆரோக்கியத்தோடு, தயார் நிலையோடு இருந்தார்கள். அவர்கள் செய்த தவறு என்ன? பெரும்பாவம் செய்யவில்லை. மாறாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய படை தயாராக இருக்கின்ற அந்த நாளில் அவர்கள் செல்லாமல், நாளைய தினம் செல்வோம், நாளைய மறுதினம் செல்வோம், இரண்டு நாட்களுக்கு பின்னால் செல்வோம் என்று ஒரு நல்ல விடயத்தை பின்போட்டார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்களுக்கு அந்த போரில் கலந்து கொள்கின்ற சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. ஒரு நல்ல விடயத்தை செய்கின்ற சந்தர்ப்பத்தில், செய்ய வேண்டிய நேரத்தில் அவர்கள் செய்யவில்லை. குர்ஆன் அவர்களை சற்று கண்டித்து குர்ஆன் பேசுகிறது. பெரும்பாலும் செய்தவர்கள் அல்ல, வட்டியோடு ஈடுபட்டவர்கள் அல்ல, திருட்டில் ஈடுபட்டவர்கள் அல்ல. நியாயமான காரணம் இருந்தும் அந்த யுத்தத்திற்கு செல்கின்ற சந்தர்ப்பத்தை கிடைத்தும் இரண்டு நாளைக்கு பின்னால் செல்வோம் என்று நல்ல விடயத்தை தாமதிக்குகிறார்கள். முதலாவது பாடம், நல்ல விடயங்களை நாங்கள் இடம்போது பிற்போடுகின்ற காரணத்தினால் வாழ்க்கையில் பல நடவுகளை இழக்க நேரிடும். பல நன்மைகளை நாங்கள் இழந்து விடுவோம். பல்வேறுபட்ட ரீதியில் நாங்கள் சோதிக்கப்படுவோம். இது முதலாவது பாடம். இரண்டாவது பாடம் கண்ணியமான அல்லாஹ்வுடைய நன்னடியார்களே, இந்த கபிமுன் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் நெருக்கம் வைத்திருந்தார்கள். மிக நெருக்கமான சஹாபி நபி அவர்களுக்கு. 9000 கிலோமீட்டர்களை தாண்டி பல நாட்கள் பிரயாணம் செய்து நபி அவர்களும் சஹாபாக்களும் 12000 பேர்களும் தபூக்கை அடைந்ததற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், சஹாபாக்களுக்கு முன்னால் கபிமுன் மாலிக் எங்கே? அவரை காணவில்லை. 12000 சஹாபாக்களுக்கு மத்தியில் தனக்கு நெருக்கமான ஒருவரை நான் இழந்திருக்கிறேன், காணவில்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேடுகிறார்கள். தன்னோடு நெருங்கியவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் நெருங்கி பழகியிருக்கிறார்கள். 12000 சஹாபாக்களுக்கு மத்தியில் கேட்கிறார்கள், ஐனக்கு கபிமுன் மாலிக்? கபிமுன் மாலிக் ஏன் வரவில்லை? அவருக்கு 35 வயது இளைஞர், வாலிபர், செல்வந்த சஹாபி, அவருக்கு வரலாம், ஏன் வரவில்லை? அந்த நேரத்தில் அந்த சபையில் இருந்த ஒரு சஹாபி சொல்கிறார், யார் சொல்லலா, அவரும் கொஞ்சம் பெருங்க முடிச்சவர், அவர் அழகாக உடுக்கக்கூடியவர். காபிபுல் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு மிக அழகாக அழகாக இருக்கக்கூடிய, அழகாக உடுக்கக்கூடிய ஒரு செல்வந்த சஹாபி. சபையிலிருந்து ஒருவர் பாஞ்சி சொல்கிறார், யார் சொல்லலாம், சொல்லலாம், அவருடைய வேலை எப்பையும் நல்ல பசுந்தா உடுக்கிறது, நல்ல உடுப்பு உடுத்து கொண்டு அவர் கொஞ்சம் கலத்தாக இருக்கிறார், கொஞ்சம் பெருமையோடு இருக்கிறாரு, அதுதான் அவர் வரல. என்னை நகரியார்களே, ஒரு முஸ்லீமுடைய வெளிரங்கத்தை வச்சு நாங்கள் சில விஷயங்களை முடிவெடுக்க கூடாது. ஒருவருடைய உடுப்பு, ஒருவருடைய குடும்ப பின்னணி, ஒருவருடைய உலகக்கூடிய வெளிரங்கமான நிலைமைகளை வச்சு நாங்கள் தீர்ப்பு வழங்க போயிடக்கூடாது. அந்த அதிகாரம் எங்களுக்கு இல்லை. அல்லாஹ்வின் ரஹீம் ஒரு விஷயத்தை கூர்ந்து அவதானிக்கிறது, அவதானித்து முடிவெடுக்கக்கூடியவன் அல்லாஹ். அல்லாஹ்வின் ரஹீம், நாங்கள் ரஹீம் கிடையாது. இந்த சஹாபி என்ன சொல்றாரு, அவர் கொஞ்சம் பெருமை பிடிச்சவர், அவருடைய வேலை நல்ல நல்ல உடுப்ப வாங்கி கொடுக்கிறது தான், அவர் யுத்தத்துக்கெல்லாம் வரமாட்டார் யார சொல்லலாம் அப்படிங்கிறத பார்த்து சொல்றாரு. கனியமான அல்லாஹ்வுடைய நல்லே, அந்த சபையிலோடு முக்தி இருக்கிறார், மார்க்கத்தை படித்தவர். உலமாக்களுடைய கூட்டத்தை வழிநடாத்தக்கூடியவர்கள் முஆதிபுல் ஜபல் என்று சொன்னார்கள். முஆதிபுல் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 33 வயதிலே மூத்தாகி விடுகிறார்கள், இளைஞர், ஒரு வாலிபர். இந்த சஹாபி காபிபுன் மாலிக்குடைய வெளித்தோற்றத்தை என்ன சொன்னாரு, அவர் பெருமை பிடித்தவர், அவர் பேராசை பிடித்தவர், உலக ஆசை பிடித்தவர், அவருக்கு பண திமிர் என்று சொன்ன நேரத்தில் முஆதிபுல் ஜபல் மௌனமாக இருக்கல சொல்றாங்க, கதப்த, நீங்க பொய் சொல்லவா? ஒரு முஸ்லீமுடைய உண்மை நிலையை புரியாம, யதார்த்தத்தை விளங்காம, அவருடைய அந்தரங்கத்தை புரிஞ்சு கொள்ளாம நீங்க பொய் சொல்லவானாம். நீங்க சொல்ற மாதிரி பெருமை பிடிச்சவர் அல்ல, பணத்திமிர் பிடிச்சவர் அல்ல, ஆடம்பர வாழ்க்கை வாழக்கூடியவர் அல்ல, நல்ல மனிதராகத்தான் நாங்கள் அவரை கருதுகிறோம். என்னை அல்லாஹ்வுடைய நல்லே, நாங்கள் இருக்கக்கூடிய சபைகள்ல, பழகக்கூடிய இடங்கள்ல சில பேர் சில பேருடைய குறைகளை பேசுவாங்க. புறம் பேசுவாங்க. இந்த நேரத்தில் நாங்களும் தலையை ஆட்டிட்டு வாரது பாவம், நாங்கள் மௌனமாக இருக்கிறது பாவம். அது சஹாபி சொல்றாரு, அவர் பெருமை, அவருக்கு பண திமிரி, அதனாலதான் வரல. இதை பார்த்துட்டு மகாதிபுரு ஜபர் சும்மா இருக்கல சொல்றாங்க, நீங்க அப்படி சொல்லவானா? அவர் ஒரு நல்ல மனிதர். சொன்னாங்க அலைவசல்லம், ஒரு சபையில ஒரு முஸ்லிமை பத்தி தப்பாக பேசப்படும் போது, தவறாக பேசப்படும் போது, ஒரு முஸ்லிமின் மீது குறை ஒன்று குற்றம் ஒன்று சுமத்தப்படும் போது, இன்னும் ஒரு முஸ்லிம் குறை சுமத்தாட்டப்பட்ட குறை சொல்லப்பட்ட முஸ்லிமை பாதுகாத்தால், அவருடைய உரிமைக்காக மானத்திற்காக குரல் கொடுத்தால், அவருக்கு சாதகமாக பேசினால், நாளை அறியாமக்கூடிய நாளையில் அல்லாஹ் நரகத்தை விட்டும் அந்த மனிதனை பாதுகாப்பான் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனால் தான் முஹாஜிபுல் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு தனக்கு முன்னால் ஒரு தோழனை பற்றி, ஒரு முஸ்லிமை பற்றி தப்பாக பேசப்படுகின்ற போது சொன்னார்கள், அப்படி பேச வேண்டாம். சொன்னார்கள் குடும்ப நிலைமையை புரிஞ்சு கொள்ளாம, அவருடைய நோய் நொடிகளை புரிஞ்சு கொள்ளாம, அவருடைய உள்ரங்கத்தை புரிஞ்சு கொள்ளாம நாங்க வாய்ப்பு வாராத பேசப்படாது. முதலாவது பாடம். இரண்டாவது, அப்படி பேசப்பட்டா, எங்களுக்கு முன்னால சொல்லப்பட்டா, எங்களுக்கு முன்னால யாராவது சொன்னா வாய மூடிக்கொண்டு இருக்கக்கூடாது. அந்த முஸ்லிமுடைய நலவை பேச வேண்டும், அவரை பற்றி நல்லெண்ணம் வைக்க வேண்டும் என்ற பாடத்தையும் இந்த சம்பவத்திலே அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகிறார். நல்லவுடைய நிலவியார்களே, அடுத்த பாடம் என்ன? ஒரு முஸ்லீம், ஒரு மனிதன் ஒரு தவறை செஞ்சார், ஒரு பாவத்தை செஞ்சார், அந்த பாவத்தை தவற நியாயப்படுத்தக்கூடாது, தத்துவம் பேசக்கூடாது. ஒரு தவறு நடந்தா அல்லாஹ்வுக்கு முன்னால நான் தவறு செஞ்சிட்டேன், குற்றத்தை ஏற்றுக்கொள்றது, தவறை ஏற்றுக்கொள்றது ஒரு முஸ்லீமுடைய அடையாளம். தத்துவம் பேசக்கூடாது, சாட்டு போக்கத்துக்கு சொல்லக்கூடாது, போய் போய் நொண்டி காரணங்களை சொல்லக்கூடாது. என்னையமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ப யுத்தம் முடிஞ்சு, யுத்தம் நடக்கல, முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். 14-15 நாட்களுக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாக்கு வராங்க. காபிபுனு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி. என்ன குற்ற உணர்ச்சி? நான் ஒரு வாலிபன், எனக்கு 35 வயசு, அல்லாஹ் உடம்புல சக்தியை தந்திருக்கிறான், ஒரு செல்வந்தன், அல்லாஹ் காசு பணத்தை தந்திருக்கிறான், வேணுமென்றே சைத்தானுடைய தூண்டுதலால நல்ல விஷயத்தை பின்போட்ட காரணத்தினால எனக்கு நபி அவங்களோடு சேர்ந்து போராடக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கல என்ற குற்ற உணர்வு ஒரு முஃமினுக்கு ஏற்படுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க வராங்க, நபி அவங்க எப்பயாவது வந்தாங்கட்ட உடனே வீட்டுக்கு போக மாட்டாங்க, பள்ளி வாசலுக்கு வந்து 2.5 ரக்அத் தொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால வீட்டுக்கு போவாங்க. கொஞ்சம் கோபத்தோட பதில் சொல்றாங்க, முகத்தில் ஒரு மாற்றம் கேட்கிறாங்க. யார சொல்ல நபி அவங்க கேட்கிறாங்க, சாபிபுல மாலிக்கை பார்த்து, உங்களுக்கு அல்லாஹ் வாலிபத்தை தந்திருக்கிறான், சொத்து செல்வங்களை தந்திருக்கிறான், உடம்புல சக்தியை தந்திருக்கிறான், ஏனப்பா நீங்க வரல, ஏன் என்னோட கலந்து கொள்ளல, 12,000 சகாபாக்கள் என்னோட வந்தாங்க, ஏன் நீங்க வரல சொல்றாங்க. காபிபுனு மாலிக், யார சொல்லலாம், இந்த இடத்துல இந்த கேள்விய நீங்க இல்லாம வேற யாரு சரி என்னிடத்துல கேட்டிருந்தா? நீங்க இல்ல, ஒரு சாதாரண ஒருத்தர் ஏன் வரலன்னு கேட்டிருந்தா, ஏனைய 80 முனாபி நீங்களை போல எனக்கு பொய் காரணம் சொல்லிக்கணும். நான் ஒரு கவிஞர், எப்படி பேசணும், எந்த இடத்துல எப்படி பேசணும், எந்த இடத்துல எப்படி எழுதணும், எந்த வார்த்தையை பாவிக்கணும் என்ற அறிவால் எனக்கு தந்திருக்கிறேன். நான் ஒரு கவிஞர், கவிஞர்கள் இரவையும் பகலாக்கி விடுவார்கள், பகலையும் இரவாக்கி விடுவார்கள், நல்லவனை கெட்டவனாக்கி விடுவார்கள், கெட்டவனை நல்லவனாக்கி விடுவார்கள், மாட்டையும் மனிதனாக வர்ணித்து விடுவார்கள். கவிஞர்கள் குர்ஆன் பேசுகிறது, பெரும்பாலான கவிஞர்கள் பொய்யர்கள், பெரும்பாலான புலவர்கள் குழுவக்கூடியவர்கள், குர்ஆன் பேசுகிறது பொய்யை தான் பேசுவார்கள். நல்லவர்கள் இருக்கிறார்கள், பெரும்பாலான கவிஞர்கள் மற்றவர்களுடைய குறைகளையும் மற்றவர்களுடைய பலாய முசீபத்துகளையும் மற்றவர்களுடைய குடும்ப ரகசியங்களையும் மற்றவர்களுடைய அந்தரங்க விடயங்களையும் தான் கவிதைகளாக எழுதி விடுவார்கள் பெரும்பாலானவர்கள். யாரா சொல்லலாம், ஏன் மரம் என்று சொல்லி நீங்க என்ன கேட்கறீங்க, வேற யாராவது கேட்டா நான் பொய்யாக பதில் சொல்லியிருக்கேன், அதை நீங்க நம்பிடுவீங்க, அந்த அளவுக்கு எனக்கு பொய் சொல்ல தெரியும், நான் ஒரு கவிஞர், பொய்யை உண்மையாக சொல்லி விடுவேன், வார்த்தையால் உங்களை மயக்கி விடுவேன்.
ஆனா நீங்க அல்லாஹ்வுடைய ரசூல்,
மதீனா வாசிகள் எல்லோரும் என்னை முனாபிக் என்று சொல்லலாம், பாவி என்று சொல்லலாம், நபி அவர்களுடைய பேச்சை மதிக்காதவர் என்று சொல்லலாம், வேணுமென்று யுத்தத்தில் கலந்து கொள்ளாதவர் என்று சொல்லலாம், பரவாயில்லை, மனிதர்கள் கோபித்தால் பரவாயில்லை,
நீங்களும் அல்லாஹ்வின் மீது கோபப்பட்டுள்ள போதாது.
உலகம் என்னை பாவி என்று சொன்னாலும், உலகமே குறை சொன்னாலும், அல்லாஹ்வை நான் கோபித்தால் அல்லது உலகமே என்னை நலவு சொன்னாலும், அல்லாஹ் என்னோடு கோபித்தால் நான் நரகத்துக்கு சென்று விடுவேன். எனவே யார சூழல்லா உண்மையை சொல்கிறேன், உண்மையை சொல்கிறேன் என்று உண்மையை சொல்கிறார்கள் யார சூழல்லா. அந்த யுத்தக்கூடிய நேரத்தில் மிகவும் ஒரு செல்வந்தராக நான் இருந்தேன், அந்த அளவு எனக்கு அந்த காசு பணம் இருந்துச்சு, கொஞ்சம் லேட்டாகி வருவோம் என்றுதான் தாமதித்தேன். எந்த ஒரு நியாயமான காரணமும் அந்த யுத்தத்தில் கலந்து கொள்ளாமல் இருப்பதற்கு எந்த ஒரு நியாயமான காரணமும் என்னிடத்தில் இல்லை, யுத்தத்தில் கலந்து கொள்வதற்கான எல்லா வசதி வாய்ப்புகளும் இருந்தும் வேண்டும் என்றுதான் நான் வரவில்லை என்று உண்மையை சொல்கிறார்கள், தவறை ஏற்றுக்கொள்கிறார்கள், தப்பை ஏற்றுக்கொள்கிறார்கள். இதுதான் உண்மையான தௌபா. அல்லாஹ் இடத்துல யாரும் என்ன பாவத்தை மண்ணி இப்படி செஞ்சு அப்படி செஞ்சு நாங்க சொல்ல தெரியல, அல்லாஹ்வுக்கு தெரியும், அல்லாஹ்வுக்கு தெரியும். ஆனா நான் பாவி என்று சொல்லி, நான் ஒரு பாவம் செஞ்சவன், தப்பு செஞ்சவன், குற்றம் செஞ்சவன் என்று சொல்லி அல்லாஹ் இடத்துல உள்ளத்தால ஏற்றுக்கொள்றது மிகப்பெரிய தௌபா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த சஹாபிட பதில பார்த்துட்டு இவர் உண்மையை சொல்றாரு, இவருடைய விஷயத்துல அல்லாஹ் தீர்ப்பு வழங்குவான் என்று சொல்றாங்க. என்னைவான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த சஹாபி ஒரு சில நாட்கள் அவங்க போறாங்க, நாட்கள் கலத்துது, அதுக்கு பின்னால குர்ஆனுடைய வசனம் இருக்குது, அவரோடு சேர்ந்த அந்த மூன்று சஹாபாக்களையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான், அவருக்கு அந்த மன்னித்து விட்டான் என்ற செய்தி அந்த சஹாபிக்கு தெரியாது, மற்ற ரெண்டு சஹாபாக்களுக்கு பள்ளி வாசலுக்கு வருவது கிடையாது, வீட்டிலே அணுகு கொண்டிருக்கிறார்கள், முகம் காட்ட முடியாது, வெட்கத்தினால் தடை புனிந்து மற்ற இரண்டு பேர்களும் வீட்டிலே அணுகு கொண்டிருக்கிறார்கள். ஒரு அறிவிப்பிலே வருகிறது, ஹிலாலிக்கு உமையா என்று சொல்லக்கூடிய சஹாபி அழுது அழுது, யாகூப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி அழுது அழுது இரண்டு கண் பார்வைகளை இழந்தார்களோ அதே போன்று ஹிலாலிக்கு உமையா, நான் இப்படி ஒரு தவறை செய்துவிட்டேன், குற்றத்தை செய்துவிட்டேன் என்ற குற்ற உணர்ச்சியினால் அவர்கள் அழுதார்கள், அழுது அழுது அவர்களுடைய கண் பார்வையை இழந்து விடுகிறார்கள். கன்னிமாடவர்களே, காபிமனு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய வீடு பள்ளிவாசல் இருந்து கொஞ்சம் தூரம், அந்த நேரத்தில் ஒரு சஹாபி சுபஹுடைய குழுவைக்கு பின்னால் குர்ஆனுடைய வசனம் இறங்குகிறது, யார ரசூலல்லாஹ், உங்களை அல்லாஹ் மன்னித்து விட்டான், நபி அவர்களையும் அல்லாஹ் மன்னித்தான். நபி அவங்க பாவம் செய்யல, நபி அவங்க செஞ்ச என்ன, சில முனாபிக்குகளுடைய பொய்யான காரணங்களை தீர விசாரிக்காம பொய்யான காரணங்களை நபி அவங்க நம்பிட்டாங்க. அல்லாஹ் சொல்றான், நானும் அவங்களை மன்னிச்சுட்டேன், இந்த யுத்தத்தில உண்மையாக நடந்து கொண்ட உண்மையை சொன்ன அந்த மூன்று சஹாபாக்களையும் நான் மன்னித்து விட்டேன் என்ற குர்ஆனுடைய வசனம் இருக்கிறது. அந்த அன்று காலையில் காபிபுல் மாலிக் வீட்டிலே சுபவுக்கு பின்னால் அழுது கொண்டிருக்கிறார், இஸ்திக்ஃபார் செய்து கொண்டிருக்கிறார், தௌபா செய்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் ஒரு சஹாபி வேகமாக வந்து சொல்கிறார், காபிபுல் மாலிக், உங்களோட விஷயத்தில் அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கிட்டார், உங்களை அல்லாஹ் மன்னிச்சுட்டான், 50 நாளைக்கு பின்னால அல்லாஹ் உங்களை மன்னிச்சுட்டான். கண்ணியமான சகோதரிகளே, அந்த சஹாபி என்ன சொல்றாரு, காபிபுல் மாலிக் என்ன செய்யறாரு, அவர் அந்த ஹதீஸ் புகாரில வருது, சொல்றாரு, என் உடம்புல ஒரு ஜிப்பாவும் ஒரு சாரமும் இருந்துச்சு, எனக்கு அந்த நச்சேரியே சொன்னவர், அல்லாஹ் உங்களை மன்னித்து குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கி விட்டான் என்று சொன்ன அந்த சஹாபிக்கு கொடுப்பதற்கு என்னிடத்தில் ஒன்றும் இருக்கவில்லை. செல்வந்தர்களாக இருந்தாலும் சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள் சஹாபாக்கள், என் உடம்புல இருந்த எங்கள் போர்வையையும் என்னுடைய சாரத்தையும் கலட்டி கொடுத்துவிட்டு, என்னுடைய பக்கத்தை விட்டு சாரத்தில் இருந்த உடுப்பை வாங்கி, இரவலாக வாங்கி, இரவலுக்கு வாங்கி அதை உடுத்துக்கொண்டு பள்ளிவாசலுக்கு வந்தேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வந்தேன். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து என்னை வரவேற்று எனக்கு நல்வாழ்த்து சொன்னார்கள். நினைவானவர்களே, ஒரு முஸ்லிமுக்கு செடல் ஏற்படக்கூடாது, சந்தோஷப்படக்கூடாது. அவருக்காக பேச வேண்டும், அவருக்காக துவா செய்ய வேண்டும். ஒரு முஸ்லீமுடைய சந்தோஷத்திலும் நாங்கள் பங்கெடுக்கணும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எழுப்புறாங்க, காபி இப்னு மாலிக்கை அல்லாஹ் மன்னித்து விட்டான், அவருடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டான் என்ற சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதற்காக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழும்பி நின்று வாழ்த்துகிறார்கள். அந்த நேரத்திலே சஹாபாக்கள் யாரும் எழும்பவில்லை, எல்லோரும் அமர்ந்து கொண்டிருந்தார்கள். ஒரே ஒரு சஹாபி சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட சஹாபி தல்ஹத் இப்னு உபைதில்லா அல் ஃபய்யாப், தல்ஹத் இப்னு உபைதில்லா அல் ஃபய்யாப் என்று சொல்லக்கூடிய சஹாபி மாத்திரம் எழும்பி வாழ்க்கையில நான் மறக்காம துஆ செய்யக்கூடிய ஒரு ஆள், என்ன வாழ்க்கையில நான் தல்ஹாவை மறக்க மாட்டேன். ஏனென்றால் இக்கட்டான ஒரு நேரத்துல எனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி வந்த நேரத்துல என்னை கண்ணியப்படுத்தி என் சந்தோஷத்துல பங்கெடுத்து எழும்பி என்ன வாழ்த்தினாரு, அதனால நான் தல்ஹாவும் ஒரு நாள் மறக்க மாட்டேன் என்று காபிகுட பாலிக்க வரையெல்லாம் வாழ்வாங்க சொல்றாங்க. கண்ணியமான என்ன பாடம் முதலாவது, நல்ல விஷயங்களை பிற்போடக்கூடாது, பிற்போட்டா நாங்கள் சோதிக்கப்படுவோம். நல்ல விஷயங்களை பிற்போடுறதே ஒரு பாவம். ரெண்டாவது, ஒரு முஸ்லீமுடைய உண்மையான நிலைமையை புரிஞ்சு கொள்ளாம வாயால நாங்கள் லோயர்மார்களை போல நீதிபதியை போல தீர்ப்பு வழங்க கூடாது. மூணாவது, ஒரு முஸ்லீமை பத்தி தப்பாக தவறாக ஒரு இடத்துல பேசப்பட்டா நாங்க காதால கேட்டு தலையாட்டிட்டு வரக்கூடாது, அப்படி பேச வேணாம் என்று அந்த முஸ்லீமுடைய நலவையை பேசுவோம். நாலாவது படிக்கிறேன், என்ன நாங்க ஒரு தப்ப செஞ்சா தவற செஞ்சா நாங்க தத்துவம் பேசி போலி காரணங்களை சொல்லி நம்பி காரணங்களை சொல்லி நாங்க எங்களை நியாயப்படுத்த கூடாது, நான் தப்பு செஞ்சிருக்கிறேன் தவறு செஞ்சிருக்கிறேன் என்று மன்னிப்பு கேட்க வேண்டும். அடியார்களோடு சம்பந்தப்பட்டிருந்தால், அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்டிருந்தால் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்ய வேண்டும். ஐந்தாவது படிப்பினை என்ன, கண்ணியமானவர்களே, நாங்க சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் அல்லாஹ்வின் மன்னிப்பு எனக்கு கிடைச்சா நாங்கள் சந்தோஷப்படுவோம். துனியாவுடைய விடயங்களை மாத்திரம் வைத்து நாங்கள் சந்தோஷப்படக்கூடாது, தீனுடைய விடயங்களை வைத்து நாங்கள் சந்தோஷப்பட வேண்டும். ஆறாவது படிப்பினை என்ன, கண்ணியமானவர்களே, நாங்கள் செய்கின்ற தௌபாவில் நாங்கள் உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும், நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும். தௌபா உண்மையாக இருக்க வேண்டும், தவறை உள்ளத்தால் ஏற்று அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் வடிக்க வேண்டும். ஆறாவது படிப்பினை என்ன சகோதரர்களே, ஒரு முஸ்லிமுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டா, ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டா, ஒரு பாக்கியம் கிடைத்தா பொறாமப்படக்கூடாது. அந்த சந்தோஷத்துல நானும் நீங்களும் பங்குதாரிகளாக மாறணும், நல்வாழ்த்து சொல்லணும், பாராட்டணும், ஒரு முஸ்லீமை எழுப்பி விடணும், ஒரு முஸ்லீமை தூக்கி விடணும் என்ற பாடம் ரஜமுடைய மாதத்தில் நடைபெற்ற மிக முக்கியமான தபூக் என்ற போரில் அந்த நடைபெற்ற அந்த நிகழ்வுகளின் ஊடாக அல்லாஹு தஆலா இவ்வாறான பாடங்களை எங்களுக்கு அல்லாஹு தஆலா சொல்லித் தருகிறார். என்னை அல்லாஹு தஆலா இவ்வாறான நிகழ்வுகளின் மூலமாக ஈமானிய பாடங்களையும் நற்குணம் என்ற பாடங்களையும் பெற்று எங்களுடைய வாழ்வை சீராக்கி இருநகத்திலும் அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய கூட்டத்தில் நம் அனைவரையும் அல்லாஹு தஆலா ஆக்கிரவானாக. யாழ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யாழ் எங்களை மாதாபிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யாழ் ஈமானோடு வாழ்ந்து ஈமானுக்காக உடைத்து ஈமானோடு உலகத்தை பெற்றுகின்ற சந்தர்ப்பத்தை நம் அனைவரும் உணர்த்தி பார்க்குவாயாக.